இந்த புலி தனது பசிக்காக சாந்தம் கொண்ட நல்ல
ஒரு ஆட்டை சாந்தமான ஆட்டை கொண்டு விழுங்குகின்றது.
ஆனால் அதன் அருகே ஓனாயோ சென்னாயோ மற்ற நரியோ தன் இனமல்லாத நிலையில் அங்கே வந்தாலும் இதை உணவாக புசித்துக் கொண்டிருக்கும் போது தாக்கி விரட்டுகின்றது. இருந்தாலும் இந்த மற்றொன்றை கொன்று புசிக்கும் அந்த நரியவோ நாயவோ, இது நாய் மக்கள் மத்தியிலே வாழ்ந்தது, அதனால் இந்த நாயை உணவாக உட்கொள்ளும். ஆனால் காட்டில் விளங்கும் அந்த ஓநாயோ நாயோ காட்டு நாய்கள் மற்ற மாமிசங்களை உண்டு பழக்கியது, ஆகவே அதை புலி இதை சாப்பிடுவதில்லை. ஆனால் கொண்டு வீசி எரிந்து விடுகின்றது. ஆனால் இது உணவுக்காக கொண்டாலும் அது வந்து உணவுக்காக துரத்துகின்றதை தவிர அது கொள்வதில்லை. எல்லாம் இதை அதை விழுங்குவதில்லை. ஆனால் அந்த உணவின் தன்மை இதற்குள் அந்த மனம் எதிர்மனமாக்குகின்றது. அதை உணவாக உட்கொண்டால் தனக்குள் எது நல்ல அணுக்களை கொண்டுவிடும் என்று அந்த மனத்தால் நுகர்ந்து அறிகின்றது, அது கொள்வதில்லை. ஏனென்றால்
எம்மை காட்டுப்பகுதியில் கலைத்து சென்ற குரு,
ஒரு மனித ஒரு காட்டு விலங்கு மற்றொன்றை கொண்டு புசிக்கும் உணவுகள் அதுக்குள் விளைந்த பின் அது மற்றொன்று நுகர்ந்தறிந்து அதை உணவாக உட்கொண்டால் தன் உணவின் சக்தி இது நம்மை அழித்துவிடும், கடும் நோயாக வந்துவிடும் என்ற உணர்வை நுகர்ந்து பார்த்து அதை உணவாக உட்கொள்வதில்லை. விஷத்தின் தன்மையை கொண்ட கழுகு இதை விடுவதில்லை. விஷத்தன்மை கொண்டாலும் அதை உணவாக உட்கொண்டு அது ஜீர்ணிக்கும் பக்குவம் பெற்றதால் அதை அது மாற்றிவிடுகின்றது. ஆனால் விஷத்தின் தன்மை வரப்படும் போது ரெண்டு விஷங்களுக்கு எதிர்மறையாக மோதிவிட்டால் இதன் விஷத்தின் தன்மை ஊடுருவி அதே வளர்ந்து இதை கொண்டுவிடும் உணர்வு வந்துவிடும். அதற்காக தான் இதை உணவாக உட்கொள்ளவில்லை என்று காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று நமது குரு இவ்வளவு தெளிவாக காட்டுகின்றார். நான் பார்த்து உணர்ந்தேன், உணர்வின் அறிவாக உங்களுக்குள் உபதேசிக்கின்றேன். ஆக மெய் உணர்வின் தன்மையை தனக்குள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று, ஆக இதை போல டிவியை நீங்கள் பார்த்தாலும் அது உணர்வுகள் பதிவாகி விடுகின்றது. பின் எங்கே விபத்துகள் நடந்ததோ அந்த உணர்வு அலைகள் அங்கே பரவுவதை இன்னைக்கு அமெரிக்காவில் ஒலிபரப்பு செய்கிறார் என்றால் இங்கே கேட்கின்றன. இதே போல அமெரிக்காவில் நடந்த அசம்பாவித உணர்வுகளை டிவி வழியில் இங்கே பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ்கள் நமக்குள் அமைந்துவிடும். இந்த நிலைகளை கொள்ளுறப்போம் போது அங்கு அவதிப்பட்ட உணர்வின் அணுக்கள் அங்கே இதை நமக்குள் நுகர்ந்து நம்மை அறியாமலே நமக்குள் அந்த சோகத்தை உருவாக்கும் அணுக்கருக்குள் உருவாகி விடுகின்றது.
இது இவை இயற்கையின் நியதிகள். ஆகவே
இதை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இந்த தீமைகளிலிருந்து விடுபட்ட அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் நுகர்தல் வேண்டும். நாம் எதையெல்லாம் நுகர்கின்றோமோ அந்த அணுக்கருக்கள் நமக்குள் முட்டைகளாக வந்து விடுகின்றன. பார்க்கின்றோம் இரத்த பரிசோதனையில் சுதவண்ண இதுல எய்ட் நோய் உள்ளது, கேன்சர் நோய் உள்ளது, பிபி நோய் உள்ளது, ஆஸ்மா நோய் உண்டான கருக்கள் உள்ளது. இதனுடைய இரத்தங்களை இதனை ஓ குரூப்பை சேர்ந்தது, இந்த உணர்வின் அணுக்கள் இதை இணைந்தது, இதனை மற்றவருக்கு எதிர்நிறையாகும் என்று இரத்த பரிசோதனையில் காண்கின்றார்கள் விஞ்ஞான அறிவிப்பும். இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? நாம் நுகர்ந்த அந்த உணர்வுகள் இப்போ எப்படி காற்றுக்குள் சூரியன் கவர்ந்து வைத்த உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்த பின் இதை கண்ட பின் இது அஞ்சு ஓடுவதும் இதன் உணர்வின் அழுத்தத்தை சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் தான் இங்கே காற்றலைகள் அதிகமாக வீசுகின்றன. தாவர இனங்கள் வலுகொண்ட நிலைகள் வலுவற்ற நிலைகள் உருப்பிட்டு வெளிவிடும் போது இந்த உணர்வின் அலைகள் இதை கண்டு இங்கு அஞ்சு ஓடுவதும் ஆக அலைகள் அதிகமாக மாறுவதும் காற்றலைகள் வீசுகின்றது. இதை போன்றுதான் நாம் இரத்தங்களில் குவிக்கப்பட்ட மற்ற வேதனைக்கின்ற உணர்வுகள் நம் அணுக்கள் இரத்த நாணங்களிலே யாரும் கருமுட்டைகள் வளரப்படும் போது இடைமறித்து எவ்வழியிலாவது மற்ற உறுப்புகளில் இணைந்து அது அணுவின் தன்மை அடைந்து விட்டால் அந்த மூச்சின் தன்மை ஈர்க்கும் தன்மை வருகின்றது. அப்ப அந்த உணர்வு இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது இந்த அணுக்கருக்கள் ஒதுங்குவதும் இரத்த நாணங்களை கைகால் குடைச்சல் வருவதும் இந்த உணர்வின் சத்து தனக்குள் இந்த உணர்வின் அமிலங்கள் வாயுவாக மாறுவதும் உடல் முழுதுக்கும் சேற்றத்தின் வலிகளை தோற்று வைக்கதும் இது வெளிவருவதற்கு இந்த ஏப்பத்தின் தன்மை கழிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் நம் உடலுக்கு நடக்கும் நிகழ்ச்சிகள். ஆக இதை போன்று மனிதன் நாம் வாழ்ந்து வந்தாலும் இன்றைய நிலைகளில் நாம் செல்வமும் சிறுகூடவும் உடல் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று பொருளேட்டு அதன் வழிகொண்டு நாம் உடலை அழகுபடுத்துகின்றோம், மனதை அழகுபடுத்துகிறோம் என்றால் இல்லை. மனம் சோர்வடைய செய்கின்றது, உடலை அழகுபடுத்தி விடுகின்றோம், பொருளையும் செலவழித்து விடுகின்றோம். நாளை வரப்போகும்போது அந்த அழகுக்கு பணம் இல்லை என்றாலும் சோர்வு, நாளைக்கு இந்த உணவு வாங்க வேண்டும் என்ற ஒரு குறை இல்லை என்றால் என்ன செய்வது, சோர்வு. இதை போன்று சோர்வும் சஞ்சலமும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு அணு கருக்களாக உருவாகிவிடுகின்றது. நாம் நினைக்கிறோம் இன்று அழகுபடுத்த நல்லா இருப்போம் என்று, அதன் உணர்வு இன்று அந்த சமயத்தில் இல்லை என்றால் இந்த உணர்வை வேதனை அல்லது சோர்வு சலிப்பு என்னத்தை சம்பாரிச்சு வந்து இந்த சும்மா ஒரு பவுடர் வாங்குறது காசு இல்லப்பார், ஒரு சோப்பு வாங்குறது காசு இல்லப்பார். இப்படி சோர்வும் சலிப்பும் ஆகும்போது உப்புச்சத்தை உருவாகி விடுகின்றது. உப்புச்சத்தை உருவாக்கும் அணுக்கள் உருவானத்தும் நாம் உப்பை போட்டால் உமி நீர் எப்படி ஊறுகின்றதோ அதே போல சலிப்பு தன்மைகளும் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் எதிர்நிலை ஆகப்படும் போது இதில் உணர்வுகள் கேஸாக மாறுவதும் நம் உடல்களே இப்ப நாம ஸ்பிரிங் ஆக்ஷன் கொடுத்து வந்தால் அதே வாயுதான். ஆக அசுத்த வாய் வாயுகள் இந்த நரம் மண்டலத்தை சேர்ந்தவன் பழியீர் என்று மின்னும். ஆக இதை போன்று நாம் தவறு செய்யாமலேயே நம் உடல் உறுப்புகளில் பல தீமைகள் விளைகின்றது. ஆகவே விஞ்ஞான அறிவுகள் கண்டு உணர்த்துகின்றது, ஆனால் அதுக்கு வேண்டிய மருந்துகளை கொடுக்கின்றது, ஒவ்வொரு உறுப்பையும் அகற்றுகின்றது, மாற்று உறுப்பை இணைக்கின்றது. ஆனாலும் எதை வாழ்ந்தாலும் எத்தனை காலம் இந்த உடலிலே வாழ்கின்றோம், மாற்று உறுப்பை கிட்டை மாற்றினால் குறைந்த பட்சம் 4 வருடம் வாழ்வோர் உண்டு, 12 வருடம் வாழ்வோர் உண்டு, அல்லது 20 வருடமே வாழ்வோர் உண்டு, 40 வருடமே வாழ்வோர் இருந்தாலும் அந்த 40 வருடத்திற்கு பின் இதனை உணர்வுகள் பலவீனமாகி இதற்கு எதிர்மறையான நிலைகள் சமப்படுத்தும் மருந்துகள் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் இன்னொரு மாற்று கிட்னிக் வரும்போது அந்த உடலின் உறுப்புகள் உணர்வின் அணுக்கள் வேறு, இந்த உடலில் பொருத்தப்படும் போது இதற்கு ரெண்டும் சமப்படுத்தும் உணர்வு அமிலங்களை மாற்ற வல்லமை கொண்ட மருந்தை கொடுத்து இந்த இரத்த நாணங்களிலேயே மாற்றுகின்றார். இருப்பினும் கிருமி எதிர்ப்பு சக்தி இங்கே இழக்கப்படுகின்றது. இந்த உடலுக்குள் வாழ்ந்த தீமைகளை எதிர்ப்பு சக்திகளை இது குறைத்துதான் சமப்படுத்துகின்றார். ஆகவே சமப்படுத்திவிட்டால் நமக்குள் ஒரு தலைவலி என்று வந்தால் போறோம், உடனடியாக அந்த உடல்கள் இங்கே வேலை செய்ய ஆரம்பித்தது. வயிற்றுவலி என்று ஒருவர் வந்தால் போறோம், அதை உணர்ந்து கேட்டால் நினைஞ்சா போறோம், உடனடியாக அவருக்கு வயிற்றுவலின்னு வரும். ஆனால் அதுக்கு தகுந்த மருந்துகளைத்தான் நாம் சாப்பிடும். ஆகவே மருந்தின் தலை கொண்டு இங்கு வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் செல்வம் ஈட்டு இதை உடலை பக்குவப்படுத்ததான் உதவுகின்றது. ஆனால் எடுத்துக்கொண்ட வினை என்ற ஊவினை இதில் அதிகரித்துதான் வரும். இதனை எதை விளை வைத்தோமோ இது உணர்வின் தன்மை கொண்டு என் வாழ்க்கையை இத்தனை சம்பாதித்தேன், எல்லாம் செய்கின்றேன் என்ற நினைவு கொண்டு சோர்வடைந்தால் யார் மீது இவர் பற்று வைக்கின்றாரோ நினைக்கு பின் அவர்கள் என்ன செய்யப் போகின்றார் என்று நினைவு வைத்தாக்கோ இந்த பாசம் அவர் உணர்வுக்குள் யார் மீது பாசம் வைத்தாரோ பாசம் வைத்தவர் சொன்ன பின் பதிவாக்கி விடுகின்றார். பின் பதிவான பின் என்ன ஆகின்றது என்று கேட்டால் இவர் முடிவுக்குரிய காலமே இந்த உடலை விட்டு பிரிந்த பின் யார் மீர் பாசம் கொண்டாரோ அவர் உடலுக்குள் புகுந்து இவர் பட்ட சிரமத்தை எல்லாம் தான் அங்கே ஓட்டு பாசத்தால் இருக்கிறவரில் நல்லா இருந்தார் போனது பாடி இப்படி வந்தார் அவருடைய கரியும் இறுகேதான். ஆகவே நாம் சம்பாதிக்கும் சொத்து எதுவாக இருக்கின்றது, விஷத்த ஆற்றல் வலிமை பெறுகின்றது. வாழ்க்கையில் வேதனை என்ற நுரைகளில் நாம் அதிகமாக நுகரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆக விஞ்ஞான அறிவார் இந்த நிலைகள் எடுத்துக்கொண்டாலும் நாம் நுகரும் தன்மையிலேயே விஷத்தன்மைகள் கலந்து விடுகின்றது, உணவுகளிலும் விஷத்தன்மை கலக்கப்படுகின்றது. விஷத்தை முறிக்கும் ஆற்றல் மனிதனுக்கு இருப்பினும் ஆனால் விஷம் கொண்ட உணர்வுகள் நாம் சுவாசித்து நம் உடலில் விஷம் கொண்ட அணுக்களை தான் உருவாக்குகின்றது. அந்த அணுக்கருக்கள் உருவாகிவிட்டால் நம் உடலின் கடுகடுப்பும் வேக துடிப்பும் வேகமாக செயலாக்கும் சக்திகள் வருகின்றன. வேகமாக எண்ணி செயல்படுவதை தடைப்பட்டால் உணர்ச்சி பொங்க கோபமும் அந்த கோபத்தின் நிலையில் இனம் தெரியாத தாக்குவதும் அல்லது தன்னை மடிய செய்வதும் உணர்வுகள் அங்கே வழிவந்து இதையெல்லாம் உணர்வின் அலைகளையும் தீமையின் நிலைகளையே பக்குவமாகின்றது. ஆக இந்த உடல் நம்மளுக்கு எத்தனை காலம் என்ற நிலையை சற்று சிந்திக்க வேண்டும். இதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நமது வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை நாம் கற்றுணர வேண்டும். நாம் நுகர்வது எதுவோ நல்லவையானாலும் கெட்டவையானாலும் நாம் நுகரும் உணவுகள் கருக்களாக முட்டைகளாக நம் இரத்த நாணங்களிலே உருவெற வருகின்றன. அதனால்தான் அந்த நாளடைவில் இந்த முட்டைகளாக இருப்பது அதன் மற்ற பாகங்களில் இணைந்துவிட்டால் அது குஞ்சுகளாக பறந்து அது எரி தேட ஆரம்பித்து விடுகின்றது. ஆகவேதான் இந்து விஞ்ஞான அறிவு தெளிவாக காட்டுகின்றது, இரத்த பரிசோதனை இவர் உடலில் என்ன நோய்கள் இருக்கின்றது, எந்த அணுக்கள் அதிகரிக்கின்றது, எந்த அணுக்கள் இந்த கேன்சர் என்ற நிலை வந்தால் அந்த அணுக்களுக்கு வீரியம் மருந்தை கொடுத்தால் அந்த வீரியம் வந்து சாதாரண அணுக்களை கொண்டுவிடும், அது கொடுக்க முடியவில்லை, ஆற்ற முடியவில்லை. இன்று இதை போன்று காமாலை என்ற நோய்களை எடுத்துக்கொண்டார், ஒரு இடத்தில் அந்த காமாலை உண்டானவர் சிறுநீரை கழித்தார், அதன் மேல் மற்றவரை சிறுநீரை கழித்தார், இந்த உஷ்ணம் உணவு தாக்கப்பட்டு அதன் வழிகொண்டு அந்த காமாலை உருவாக்கும் அணுக்கள் இங்கே வந்து விடுகின்றன. இதே போலதான் மனிதனை செயற்கையில் உருவாக்கப்பட்ட எய்ட்ஸ் எந்த நோய்களை இன்று பார்க்கின்றோம். அமெரிக்காவில் இந்த நாட்டு ஆசை கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் விளையும் கொசு, மூட்டைப்பூச்சி, இதை போன்ற உணர்வுகள். ஏனென்றால் மூட்டைப்பூச்சி மனிதன் ரத்தத்தை குடிக்கின்றது, அதே சமயத்தில் கொசுவும் மனிதன் ரத்தத்தை குடிக்கின்றது. இதை போன்ற கொசு வல்லமைகளை தனக்குள் கவர்ந்து அனுப்புவோருக்கு அந் உண்மையின் ஆக்கங்களை அறிவதற்காக என்றுதான் அவன் அழைத்து சென்றான், எடுத்து சென்றான், இங்கேயும் காசு பணத்திற்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் நம் நாட்டு மக்களின் ரத்தத்தை குடித்தது அந்த உணர்வின் பக்குவம் கொண்டதுதான் அந்த கொசுவின் உயிரினம். ஆகவே இதை விளைந்த உணர்வின் தன்மை கொண்டு முழுமையாக இங்கு அழைத்து சென்று விஷம் கொண்ட அணுக்களில் கலக்கப்படுகின்றன. ஆனால் கலக்கப்படும் போது அந்த அணுவின் தன்மை உயிருடன் ஒன்றி ஆக இயக்க துடிப்பு வெப்பம் இருப்பினும் அதன் உரையின் தன்மை கொண்டு உரைய வைக்கின்றன. அந்த உரைந்த பின் அதை நம்ம நாட்டின் மீது அது ஒரு நிலையில் கொண்டு வெடிக்க செய்தால் இது பரவி வெப்ப அணுக்களாக மாறுகின்றது. இந்த நாட்டு மக்களின் ரத்தத்தை கொடுத்த அது அந்த நாட்டு மக்களின் உடலுக்குள் புகுந்தால் இங்கே அந்த அணுவின் தன்மை கொண்டு அந்த மனித உடல் உள்ளதை விஷத்தன்மைகள் பரவச் செய்து இனம் புரியாத வேதனை கொடுத்து உடலிலே நலிய செய்வதும் சிந்தனை மற்றொருவரை செயல்படுத்த முடியாத நிலைகள் அடைகின்றது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பரப்பிவிட்டால் அந்த நாட்டு மக்கள் செயல் இழந்து விடுவார்கள். பின் நாம் அந்த நாட்டை எளிதில் பிடித்துக் கொள்ளலாம். மக்கள் அழிந்தால் நம் இனத்தை எங்க பெருக்கி விடலாம் என்றுதான் மேலை நாட்டினுடைய அரசின் திட்டங்கள். ஆகவே விஞ்ஞான அறிவுண்டு ஒரு நாட்டை பால்படுத்தி மக்களின் மனிதன் பால்படுத்தி மக்களின் தூ துருவை வந்து ஆட்டை செய்து அதன் வழிகொண்டு ஆட்சி புரிய வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்றும் அமெரிக்காவுக்குள்ளது. சற்று சிந்தித்துப்பார். ஒவ்வொரு நாடும் வலிமை கொண்ட நாடு ரஷ்யா இருந்த பின் அவரும் இதை வெல்லும் சக்திகள் கொண்டு வந்த பின் அதை வீட்டிடும் நிலைக்கு கொண்டோம். நான் தான் சாம்ராஜ்யம் என்றும் உலகிற்கே போலீஸ் என்ற நிலைகள் இன்னைக்கு உருவெற்றுவிட்டது அமெரிக்காவின் செயலாக்கங்கள். ஆகவே இதை போன்று தீமைகளை விளைவித்து நமது நாட்டு பண்புகளை வளர்க்க வேண்டும் என்றாலும் பண்பற்ற செயல்களை செயல்படுத்த சிந்தனையற்ற நிலைகளை உருவாக்க டிவி இதை போன்ற ஒளி அலைகளை பரப்ப செய்கின்றன. ஆகவே இன்று நாம் டிவியை கலந்து அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு இத்தகைய விஷத்தன்மை கொண்ட அலை வரிசையில் அனுப்பப்படும் போது டிவி வழி கண்டாலும் அவன் ஒளிபரப்பாகும் விஷத்தன்மையை இங்கு உற்று நுகரப்படும். இதை நாம் நுகர்ந்து நமக்குள் கடும் தீமையான அணுக்களை உருவாக்கும் தன்மையும் வந்துவிட்டது. இதை போன்று விஞ்ஞான அறிவா நமக்குள் வளர்த்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்று எந்த மதமானாலும் சரி, தயவு செய்து நான் கேட்டுக் கொள்கின்றேன், ஒரு மதத்தை வளர்க்கும் கிறிஸ்து மதமோ முகமதிய மதமோ இந்து மதமோ புத்த மதமோ இவையெல்லாம் மதத்தின் அடிப்படையில் வைத்து இதுவே ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்ததென்று சொல்லிக்கொள்ளும் உலகில் உள்ள அனைத்து மதங்களும் இதை செய்தாலும் ஆக மற்ற நாட்டு மக்களை அழித்திடும் உணர்வு வரும்போது அந்த மதத்தின் கடவுள் என்று சொல்லும் அந்த கடவுள் எங்கே சென்றார்? சற்று சிந்தித்துப்பார். அதன் உணர்வின் தன்மை கொண்டு இப்படி வெறித்தன்மையான நிலைகள் கொண்டும் மற்ற நாட்டை அழித்திடும் நிலைகள் செய்யப்படும் போது இன்று கிறிஸ்துமஸ் இன்று ராக்கெட் மூலம் சென்று அங்க விழா கோலம் எடுத்தோம், ஆக அற்புதங்களை கண்டோம். எந்த நிலைகள் கொண்டும் உலகில் உள்ள நிலைகள் வெற்றி விழா எங்கே ராக்கெட்டில் சென்றோம். ஆனால் ஒரு குண்டை வீசினோம், ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நொடியில் மாய்த்து விட்டது. அதனை நாம் வெற்றி கண்டே என்ற நிலையில் வெற்றிவாதை சூடி ராக்கெட் மீது இருந்து வான்வீதியில் கொண்டாடுகின்றார்கள். இப்ப அவர்களை காத்த அதே இயேசு மற்றவர்களை கொல்ல சொன்னாரா அல்லது காக்கும்படி சொன்னார்களா? அதே கிறிஸ்துமஸ் என்று அதை கொண்டாடுகின்றார்கள் அசுர குணங்களை. ஆகவே நாட்டை காக்கவா அல்லது மக்களை காக்கவா என்ற நிலைகள் அற்று இப்படி மதங்களாக உருவாக்கப்பட்டு அதன் அரசர்களின் தன்மை மாற்றப்பட்டு அரசரின் மக்கள்கள் நாளடைவில் ஆக இதை போல எதிர்ப்புணர்கள் வந்து ஆக இனம் என்ற நிலைகள் உலகம் முழுதுக்கும் பரவி ஒரு அரசன் இன்னொரு நாட்டை பின்பற்றிக் கொண்டார் அவன் நாட்டை அந்த நாட்டின் அரசன் நிலைகள் இவன் தூதுவனாக வைந்து விடுவானோ ஐந்தாம் படையாக வைந்து விடுவானோ என்று ஒதுக்கப்பட்ட நிலைகள் ஒதுக்கப்படுகின்றார்கள். அவர்களை தாழ்த்தப்பட்டவராக காட்டுகின்றார்கள். ஆகவே இதை போன்று அரசன் வகுத்து கொண்ட நிலைகள் ஒரு அரசருக்கு ஒரு அரசு மாறி மாறி இந்த அரசர்கள் மாற்றப்படும் போது மக்களின் நிலைகளில் எப்படியும் அரசனிடமிருந்து நாம் காக்கப்பட வேண்டும் என்றும் இன்னொரு மதத்தின் கடவுளை உருவாக்கியவன் அதை பின்பற்றினான் அதனின்றி இவன் நமக்கு சரிவரான் என்ற நிலைக்காக வேண்டி இவர்களை ஒதுக்குகின்றனர். ஆக ஓரம் கட்டுகின்றனர். ஆக அவன் இனத்தை அவன் இனம் வேறு என்ற பிரிக்கின்றனர். அந்த இனத்தை மாறி இவனுக்குள் அந்த தத்துவத்தை கொண்டார் இதுதான் எனக்கு கடவுள் என்றார் அந்த இனத்தின் மதத்தில் சேர்க்கப்பட்டு அந்த மதத்தில் சேர்க்கப்பட்டாலும் இன்னொரு இடத்திலிருந்து வந்தவன் இது ஐந்தாம் படி ஆளாக இருக்கும் இவனிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று மதம் விட்டு மதம் மாறினாலும் அதில் இனங்களை பிரிக்கப்பட்டு இப்படி மனிதனுக்குள் பகமை உணர்வாக்கி வெறித்தன்மையான உணர்வுகளை உருவாக்கும் சக்தியை உலகில் பரவிவிட்டது. இந்த நிலைகள் மனிதன் என்ற நிலைகள் மாறி நாட்டாசை கொண்டு விஷத்தன்மை கொண்ட நிலைகள் பருகி ஒவ்வொரு நாட்டிலும் உருவாகும் கொசுக்களையும் மற்றதைகளையும் எடுத்து அங்கு விஷத்தன்மை தோய்ந்ததாக உருவாக்கி ஒவ்வொரு நாட்டிலும் பரவச் செய்யப்படும் போது எந்த நாட்டின் இரத்தத்தில் உருவானதோ அந்த அணுக்கரை வெடிக்க செய்யும் போது அந்த நாட்டு மக்களின் மத்தியில் இந்த உணர்வு ஊடுருவப்பட்டு அது எய்ட் நோய் என்ற நிலையில் வருகின்றது. கேன்சரை காட்டிலும் இது மோசமானது. காமாலை காட்டிலும் இது மிகவும் மோசமானது. ஆக நாம் சிறுநீர் பொதுவாக கழிப்பிடங்கள் கழிக்கின்றோம். ஆனால் சிறுநீரின் தன்மையில் சிறிதளவு மேலெழுந்தவாறு பற்றிருந்தாலும் அவன் சிறுநீர் கழிக்க செல்லும் போது இந்த உணர்வு மேகத்துடிப்பு நீர் கலந்து கடலிலேயோ அல்லது நீர் ஓட்டங்களிலேயோ ஆறுகளிலேயோ மீன்கள் எதிர்த்து தன் நிலையை பாய்ச்சுவது போன்று இங்கே மழிந்து கிடக்கும் உணர்வுகள் ஒரு மனிதன் உணர்வுகள் சிறுநீரின் வழியாக அவன் உடலுக்குள் ஊடுருவிடுகின்றது. ஏற்கனவே இந்த உலகம் முழுதுக்கும் இவ்வழியில் பரவி கொண்டு உள்ளது. இந்த உணர்வின் இரத்த நாணங்கள் பெருகிவிட்டால் அடுத்து மனிதன் சோர்வும் சஞ்சலமும் உருவாகின்றது. இதை போன்று கொடுமையிலிருந்து மீள வேண்டும். நமது எல்லை எது என்ற நிலையில் நிலைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் நிலைப்படுத்தினால்தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சமே ஆக நச்சுத்தன்மை அடைந்துவிட்டது. நமது பூமி மட்டுமல்ல நாம் சூரிய பிரபஞ்சமான இந்த குடும்பத்தில் நச்சுத்தன்மையில் வான் வீதியிலும் பரவிவிட்டது. சூரியனுக்குள்ளும் பெருகிவிட்டது. அதன் விஷத்தன்மையில் தனக்குள் அதை எடுத்து எதிர்க்க முடியாத நிலைகள் உருவாகிவிட்டது. விஷத்தன்மைகளும் 1000 டிகிரியோ 10000 டிகிரியோ 100000 டிகிரியோ கொண்ட நிலைகள் வந்தாலும் அதை காட்சி விஷத்தை பிரித்து தனக்குள் அமிலங்களாக மாற்றும் சூரியன் இன்று அதை காட்டும் 1,00,000 டிகிரியில் கொண்ட அணு கதிர் இயக்கங்களை உருவாக்கப்பட்டு வான் வீதியிலே தூவப்படும் போது அதே சூரியன் தனக்குள் கவர்ந்து தனக்குள் ஈர்க்கப்படும் போது அதை விஷத்தை முறிக்கும் ஆற்றல் இழந்து அந்த உணர்வின் தன்மை சூரியனுக்குள் பரப்பி அதன் உணர்வின் தன்மை கொதிகலனாக மாறி இன்று இதை போன்று இந்த பிரபஞ்சமே விஞ்ஞானத்தின் அறிவு கொண்டு மனிதனின் உருவாக்கி ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு இன்னொரு நாட்டை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணிய உணர்வுகள் தன்னையே தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிவிட்டான். அனைவரும் அதுக்குள் சிக்கொண்டு தவிக்கும் நிலை வந்துவிட்டது. இந்த சிறிது காலத்தில் இன்று அதிவேகம் கொண்ட செவ்வாய்க்கோளிலும் இதேபோல இயக்க சக்தியின் விஷத்தன்மையை கொண்டு அங்கே யந்திரங்களை இயக்கி அதன் வழி உமிழ்த்தும் உணர்வலையில் அங்கே பரப்பி அதன் உணர்வலையை நுகர்ந்து நம் பூமியில் அறியும் வண்ணம் இருக்கின்றது. ஆகவே செவ்வாய் ஞானகாரகன் என்று பொருள். ஞானத்தை ஊட்டும் உணர்வுகளில் விஷத்தின் ஞானத்தை ஊட்டிவிட்டால் விஷத்தன்மை உணர்வுகள் பிரபஞ்சத்தில் பரவி அது நமது பூமிக்கும் அது பரவ செய்துவிடும். இப்பூமிக்கு பறந்தாலும் எந்த மனிதன் ஞானத்தை கொண்டு இந்த விஞ்ஞான அறிவை செவ்வாய்க்கோளில் இறக்கப்பட்டானோ அந்த உணர்வின் அலைகள் நம் பூமியிலே பரவச் செய்து அதே மனிதன் உணர்வுகள் நுகரச் செய்து மனிதனை அழித்திடும் சக்தியாக மாற்றிவிடுகின்றது. ஆகவே இன்றைய பிரபஞ்சம் 2000க்குள் மிகவும் கடினமான நிலைகள் அடையப் செல்கின்றது. இதை போன்ற உணர்வுகள் நாம் நுகர்வோம் என்றால் நாம் சுவாசித்த உணர்வுகள் அனைத்தும் நாம் இரத்த நாணங்களில் கருக்களாக உருவெறுகின்றது. அது உணர்வின் சக்தி பெருகின்றது. ஆகவே இதை போன்ற நமக்குள் பெருகும் நிலைகள் வரப்படும்போது இன்று நாம் மனிதனாக இருப்பினும் மனித குணங்களில் அசுர குணங்கள் வளர்க்கப்படுகின்றது. அசுர செயல்களை செயல்படுத்தும் சக்தியை உருவாக்குகின்றது. சிந்திக்கும் செயலும் இழக்கப்படுகின்றது. சிந்தனையற்ற நிலைகள் இன்று உருவெறச் செய்து விடுகின்றது. இதை போன்ற உணர்வுகளிலிருந்து மனிதன் நாம் மீளுதல் வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு நினைப்படுத்தி இந்த 2000 என்று வரப்படும் போது இன்று நமது பிரபஞ்சமே செயலிழக்கும் தன்மைகளும் வருகின்றது. ஆனால் இன்று விஞ்ஞான அறிவால் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகள் நாம் துருவப்பகுதியின் வழியாகத்தான் நமது பூமி கவர்கின்றது. இருப்பினும் பிரபஞ்சத்தில் மற்ற மேலை நிலைகளிலும் அந்த விஷத்தன்மை வடிகட்டி நம் துருவப்பகுதியில் நுழைகின்றது. ஆக விஷ ஆடைகள் போன்று நம் துருவப்பகுதியில் குவிந்திருப்பதை மற்ற விஷத்தன்மைகள் அங்கே தேங்கி நிற்கப்பட்டு அதை சிறுக சிறுக நமக்குள் வந்து நமக்குள் அளவுகோல்படி அது வந்து சேரும். இன்று ஒரு கரும்பாலையில் ஆக இயற்கையில் விளைந்த கரும்பு சாற்றை பிழிந்து அது வெளிவரப்படும் போது அதில் உள்ள உள்ளழுக்கை நீக்க அது ஆசிட் பொட்டாசியம் அதை கலக்கின்றார். ஆனால் அந்த கரும்பு சாற்றுக்குள் இருக்கும் அழுக்கினை பிரித்து எடுத்து விடுகின்றது. அழுக்கை தன்னுடன் எடுத்துக் கொள்கின்றது. சுதமைக்கு உணவை பாவாக அனுப்புகின்றது. ஆனால் அதை சுவைத்து சாப்பிடுகின்றோம், உடலில் ஒன்றுமில்லை. ஆனால் பிரிக்கும் எந்திரத்தை கொண்டு பிரிக்கின்றனர். ஆனால் நாம் அதே பாவை வெள்ளமாக காய்ச்சுகின்றோம். அதிலே பொட்டாசியத்தை போடுகின்றனர். அதே பொட்டாசியத்தை இன்னும் வெள்ளப்பாவில் காய்ச்சுகின்றோம். இதை சாப்பிட்டால் அந்த வெள்ளம் சாப்பிடுவதே வயிறு புண்ணாகி விடுகிறது. ஆக அந்த அழுக்கை எடுப்பது போல் நாம் குடலில் பாதுகாப்பான உணர்வுகளை அது சாப்பிட்டு விடுகின்றது. பின் அதற்குள் அணுக்கள் பிறகப்பட்டு நமக்குள் புண் வருகின்றது. ஆனால் சர்க்கரையின் ருசி வேறு, இந்த கரும்பின் அந்த வெள்ளத்தின் ருசுவை வேறு. ஆக இதை போன்று நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள்ளும் விஞ்ஞான அறிவால் அகற்றும் உணர்வுகள் நம் அறியாத நல்ல அணுக்களையும் கொள்ளுகின்றது. இதை போன்றுதான் சமப்படுத்தும் தன்மை கொண்டு விஷங்கள் அடக்கியாகி அந்த விஷங்கள் மேலே தேக்கி நின்று சுழற்சி கொப்ப சிறுக சிறுக நம் புவியில் ஈர்க்கப்பட்டு அது தனக்குள் உடையப்பட்டு ஆக பூமியின் வெப்பத்தால் நீராக கரையப்பட்டு அந்த உணர்வின் வெப்பத்தால் ஆவிகளாக மாற்றப்பட்டு நம் பூமியில் சீர்படும் நிலையில் ஒழுங்காக செயல்பட்டு வரும் இந்த நிலையிலிருந்து இந்த விஞ்ஞான அறிவால் ஆக இந்த விஷத்தின் தன்மையை தகர்க்கும் தன்மை விஷத்தை காட்டிலும் விஷமாக விஷ அழிவுகள் ஊடுருவப்படும் போது துருவப்பகுதிகளில் இவை அனைத்தும் அடக்கமல்லாத நிலைகளில் அதை துவாரம் ஒழுந்து விஷத்தில் குவிக்கும் தன்மை வந்துவிட்டது. அந்த விஷத்தின் தன்மை குறிக்கப்படும் போது அதன் வெப்ப தாக்குதல் இங்கு துரிதமாக இன்றைய பனிப்பாறைகள் உருகியும் கடல்கள் பெருகியும் விஷத்தன்மைகள் காற்றிலே பெருகியும் இத்தகைய சூழ்நிலை விஞ்ஞான் அறிவால் ஒரு நாட்டை காக்க அவன் கண்டுணர்ந்த விஷத்தன்மைகள் நாட்டை மற்ற நாட்டை அழிக்கலாம் என்றான். அவன்தான் முதலிலே அழிகின்றான். இதற்கு பாதுகாப்புக்கு தேடுகின்றான். தேடுவதற்கு முன் இவனும் இருப்பதில்லை. அவன் நுகர்ந்த உணர்வு நெஞ்சு கொண்டதாக மடிகின்றது. இன்று மனிதனாக இருக்கின்றான். இவன் எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, ஆக கடவுள் என்பது மனிதனை காக்கும் உணர்வு இவளாகத்தான். அவனுக்குள் அது கடவுளாக இருந்து ஆக அறுவழி பெற வேண்டும் என்று பிறர் இருளை நீக்க வேண்டும் என்று உணர்ந்திருந்தால் அந்த உணர்வின் தன்மை இவனுக்குள் வளைந்து அவன் மனிதன் அல்லாத நிலகி தட்டாலும் நஞ்சினை ஒழிக்கும் உணரும் ஒழியாக அவன் வளர்ந்திட முடியும். ஆக விஞ்ஞான அறிவு அந்த நாட்டை காக்கதான் உறவு, மற்ற நாட்டை காப்பதல்ல. மற்ற நாட்டை அழிப்பதற்கு பயன்படுத்துகின்றான். தான் அழிகிறோம் என்ற நிலையில் இல்லை. ஆக ஒருவனை நான் கொன்று விட வேண்டும் என்று எண்ணுகின்றேன். நான் கொன்று விட வேண்டும் என்ற உணர்வு எனக்கு அணு கருவாக வளர்ந்து நான் அதிகமாக எண்ணினால் அந்த உணர்வு எனக்குள் இரத்த நாணங்களிலே பெருகி எனக்குள் இருக்கும் நல்ல குணங்களை கொன்று குவித்துக் கொண்டே இருக்கும். என் சிந்தனையும் மடிந்துவிடும், என் உடலும் குறுகிவிடும், எரித்தன்மை பாய்ந்துவிடும், மற்றொருவனை அழித்திடும் உணர்வு வரும், எனக்குள்ளும் என்னையும் அழித்துக் கொள்கின்றேன். இது இயற்கையின் மீறிய நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நமது உயிர் உருவாக்குகின்றது. ஆகவே இந்த மனிதனானத்தின் ஆறாவது அறிவை காத்திகேயா என்று கூறுகின்ற தத்துவ ஞானி ஆக பல கோடி சரீரங்களை தீமை செய்கிறது என்று உணர்ந்து அந்த உணர்வின் தன்மை தனக்கும் நகர்ந்து அதன்படி வலிமை பெற்று தன்னை காட்டும் வலிமைகின்ற உணர்வுகளை தீமை செய்கிறது என்று உணர்ந்தாலும் அந்த உணர்வின் சக்தி தனக்குள் வளர்ந்து தீமையிலிருந்து மீட்டிடும் உணர்வுகள் இதுக்குள் வலு பெற்று எந்த உணர்வின் வலுவை பெற்றதோ அதன் நுகர்ந்த வலு பெற்று இந்த உடல் விட்டு சென்றத்தின் எந்த மிருகத்தை உற்று பார்த்து அதனுடைய வலிமையை தனக்குள் வளர்த்துக் கொண்டதோ இந்த உடல் விட்டு சென்றத்தின் அந்த உடலுக்குள் சென்று அது வலிமையாக இருக்கின்றது. இப்படி இன்று உதாரணமாக புலி மற்றதை கொன்று புசித்தாலும் பாம்பு எளியதுதான். ஆனால் ஒரு சமயம் நமது குருநாதர் காட்டுப்பகுதி ஏற்கனவே பல முறை சொல்லியுள்ளே அதற்கு பல உபாயங்களை சொல்லியிருந்தார். ஆனால் அனைத்தும் அவ்வழியில் அப்போது சொல்ல முடியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்குள் சொல்ல வேண்டிய மீண்டும் சொல்ல வேண்டிய நினைவும் இதற்குண்டான உபாய சூழ்நிலைகளை உங்களுக்குள் அறியப்படுத்த இது வரும். ஆகவே அன்று நான் என்னை ஒரு மச்சம் எடுக்க அனுப்புகின்றார் என்னை அறியாமலே. ஆக யானை குறுக்கும் அதிலிருந்து தப்பிக்கும் வழியும் காட்டினார். ஆனால் அதிலிருந்து தப்பி சென்றேன். ஆனால் நான் மச்சத்தை எடுத்து திரும்பி வரும்போது என் மனத்தை நுகர்ந்து இந்த புலி என்னை தாக்க வருகின்றது. ஆனாலும் நான் போயிட்டு திரும்ப வருவதை எடை போடுகின்றது. இப்பாதையில் திரும்புவதைக் கண்டு பொதுங்க இடங்களிலிருந்து என்னை தாக்கும் உணர்வோடு பதிந்திருக்கின்றது. ஆனாலும் அந்த தலை பாம்புக்குள் பதிந்திருந்த மலம் பாம்போ இது பரிந்தியவுடன் காலில் அவற்றை எட்டி பிடித்துக் கொண்டது. அது தன்னுடைய நிலைகளாட்டோன்னு அந்த காலை போல உள்ளது. இது வீரிய உணர்வு கொண்டது. காலை கதி பிடித்த பின் இதை வாயை கொண்டு இந்த பாம்பை கடிக்கின்ற ரப்பர் மாதிரி ஜவு ஜவுன்னு போகும். இதை அடித்து கிழிக்கவும் முடியவில்லை. ஆனால் அதுக்குள் சிக்கி விடுகின்றது. ஆனாலும் தன் உடலை அந்த புலியின் உடலுக்குள் சுழட்டுகின்றது. அதன் உணர்வின் தன்மை இருக்குகின்றது. நான் பக்கத்திலே நின்று பார்க்கின்ற இதை விழுந்த நிலையும் அதனுடைய செயலையும். ஆனாலும் புலி எவ்வளவு வீரியமானது. ஆனால் பாம்பு தரையில் ஊர்ந்து செல்லக்கூடியது. அதனுடைய வலிமை இது என்ன செய்கின்றது என்ற நிலையை தெளிவாக்குகின்றார். அப்ப இதன் உடலுக்குள் சுழலை செய்து அதை இறுக்கி மூச்சு திணறுகின்றது. அப்போது அந்த புலியின் நினைவு எதுவாக இருக்கின்றது? இதை காட்டிலும் பாம்பின் உணர்வுகள் வல்லமையானது. ஆனால் அந்த உணர்வால் வளர்த்த அந்த உடலும் வல்லமையானது என்ற உணர்வுகள் இதுக்குள் வந்த பின் இதனின் நினைவாகவே அதன் உணர்வுகள் நுகரப்பட்டு அந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது முதல கால கவி இருந்தது. வெளியே கழட்டி பார்த்தா அந்த எலும்பு தான் இருக்கும். அவளும் கரைஞ்சு போச்சு. எலும்பு தெரியுது, அந்த நகன் தெரியுது, ஆனால் கழட்டிடுச்சு. ரெண்டாவது என்ன செய்து இறுக்கி மூச்சி தன்ன உடனே அப்படியே வாயான்னு திறந்து உள்ளு கொண்டு போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ளுக்கு போய் இந்த உடல்ல பகுதி வரவில் நின்று வேடியை பார்த்தேன். ஆனால் இந்த விஷம் அதை கரைத்து தன் உணவாக மாற்றிடும் நிலை பெறுகின்றது. இப்படி ஆனாலும் இதன் நினைவாக அந்த புலியின் உணர்வுகள் இந்த பாம்பின் பால் செல்லும் போது இந்த உணர்வுகள் தனக்குள் நுகர்ந்து அடுத்து எங்கே போகின்றது? பாம்பாக பிறக்கின்றது.